சங்கீதம் 73 பதினொன்னுலேருந்து 20 வரை வாசிப்போம். சங்கீதம் 73 பதினொன்னுலேருந்து 20 வரை.
தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்கள், இவர்கள் என்று சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருகப்படுகிறார்கள். நான் வித்தாகவே என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமே நாள் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாழ்க்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு நிற்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு யோகியாவே இதை அறிவுபடுத்தி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சற்களான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விடப்பண்ணீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்! பயங்கரங்களால் அழித்து நிர்மலம் மாற்றுகிறார்கள். நிற்கை தெரிந்தவுடனே சொப்பனம் பொழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் தேசத்தை நிகழ்வீர்.
போதும். இப்போ வாசு பகுதி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த ரெண்டு பேர்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்லிட்டேன், ரெண்டு பேர் காயின் ஆபேலும் பேசிட்டு இருக்காங்க. பைபிளில் நிறைய காரியம் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம், ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எழுதியிருக்கோம், அல்லது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்ததை மூணாவது ஒரு ஆள் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்படி பல மாதிரி வந்து வேதனுடைய தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு வந்து காயினும் ஆபேலும், காயினுடைய சந்ததி ஆபேலுடைய சந்ததியும் பேசிட்டு இருக்கிற பேச்சுகளை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்றா? ஆபேலுடைய சந்ததி சொல்லுது. தேவனுக்கு அதை எப்படி தெரியும்? யார் பார்த்துட்டு இருப்பா? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று ஆபேலுடைய சந்ததி சொல்லுது. திரும்ப இதோ இவர்கள் துன்மார்க்கர்கள், இவர்கள் இன்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆசைகளை பெருக பண்ணுகிறார்கள். யாரு? ஆபேல் பேசுறான். இவன் துன்மார்க்க இவன் என்றைக்கு சுகஜீவிகளாயிருந்து ஆசையை பெருக பண்ணிட்டு இருக்கிறான். திரும்பவும் ஆபேல் சொல்றான், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் மனம் திரும்பினது வீணு, நான் கத்தருக்கு பயப்பட்டது வீணு, நான் தீமை செய்யாமல் விலகி இருக்கிறது வீணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். திரும்பவும் சொல்கிறான், நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தான் சோதனைக்கு மேலே சோதனை வருது. என்னைத்தான் ஆண்டவர் அனுதினமும் பரீட்சிச்சுட்டு இருக்காரு. இந்த காயினையும் காயினுடைய சந்ததியும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யறதில்லை. எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறான்? இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன் ஆகில் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். திரும்ப உடனே மனஸ்தாபப்படுறான். இப்படி இப்படி சொல்லிட்டு நான் இப்படி பேசுனா உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அப்படின்னா ஆவேருடைய சந்ததிக்கு நான் துரோகியா மாறிடுவேன். இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு வசனமாயிருந்தது. இங்கே என்ன பண்ணுறான்? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை. ஏன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறான்? பார்க்கணும் அவர்கள் முடிவு எங்கே வருது, எங்கே நடக்குது? காயினுடைய அல்லது காயினுடைய சந்ததியுடைய முடிவு எங்கே நடக்குது? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் நடக்குது. ஏன்னா அங்கே பலி செலுத்த வரும்போது அந்த பலிபீடம் அவனை பட்சிக்கும். அப்போ அதனால்தான் ஆபேல் சொல்கிறான், நான் இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து காயின் எப்படி பலி செலுத்துறதுக்கு வர்றான், அவனை எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறாருன்னு பார்க்குற வரைக்கும் அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு வசனமாக இருந்தது. அப்போ ஆபேலுக்கு இந்த மாதிரி துக்கம் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது. அவன் துக்கம் எப்போ தீரும்னு தெரியல. நிறைய ஆபேலுடைய சந்ததிக்கு இந்த மாதிரி துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டது வீணு, நான் பாவம் செய்யாமல் இருந்தது வீணு, மனம் திரும்பினது வேஸ்ட்டு, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனே வருத்தப்பட்டுக்கிறான். ஐயோ இப்படியெல்லாம் பேசுனா நான் ஆண்டவருடைய சந்ததிக்கு துரோகி ஆவனேன்னு சொல்லிட்டு ஆனாலும் அவங்க முடிவை கடைசியில் பார்த்துருவோம் அப்படின்ட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தோம்னா தெரியும், அந்த முடிவு தெரியும் அப்படின்ட்டு இவன் மனசில் நிம்மதியாக இருக்கிறான். நிச்சயமாகவே அவர்களை நிச்சயமாக நீர் அவர்களை சரிக்கான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விலை பண்ணுகிறீர். அப்படின்னா எந்த விதத்திலையும் மீண்டு வராத இடத்துல ஒரு சர்க்கலான இடத்துல நிற்க வச்சு ஆண்டவர் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டதுக்கப்புறம் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெரிந்த உடனே சொப்பனம் ஒழுவது போல் அவர்கள் ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர்களை வேசத்தை இகழும். அப்போ இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி இப்படி இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய நிலைமையும் ஒரு சொப்பனம் பார்க்கறது போல அவங்களுடைய கண்ணிலிருந்து அழிஞ்சு போயிடும். அப்போ ஆண்டவர் தான் இதில் நிறைய துக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறான். இதில் காயினுடைய சந்ததியினுடைய காரியம் கொஞ்சமாக தான் வருது, ஆனால் ஆபேல் வந்து ரொம்பவுமே துக்கப்படுறான். அடுத்தது சங்கீதம் 73:1-10 வரை. போதும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆபேலும் காயினும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆபேலுடைய சந்ததியும் காயினுடைய சந்ததியும் பேசிக்கிறாங்க. முதல் யார் பேசுகிறான்? சுத்த இருதயம் உள்ளவரா இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னா ஆபேல் பேசுகிறான். திரும்ப என்ன சொல்கிறான்? ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. எத்தனையோ தடவை எனக்கு ஆபத்து வந்தது, ஆனாலும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் அப்படிங்கிற ஒரு நன்றி அறிதல், அல்லது தேவன் செய்த உதவிகளுக்கு அவன் அடிக்கடி தன்னை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். திரும்ப என்ன சொல்கிறான்? துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். பாருங்க, இப்போ தான் பொறாமை வருது. துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்துட்டு ஆபேலுடைய சந்ததிக்கு பொறாமை வருது. எப்படி பொறாமை வருது? மரணம் பர்யந்தம் அவர்களுக்கு இடுக்கனில்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. எந்த வியாதியும் வராது, எந்த சோதனையும் வராது, எந்த கஷ்டமும் வராது. எது வரைக்கும்? மரணம் வரைக்கும் நல்லா நிம்மதியாக வாழ்வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். நரர்னா ஆவியில் உயிரோடு இருக்கிற மனுஷர்கள் தான் நரர். இங்கிலீஷ் பைபிள் அது தெளிவாக போட்டிருக்கு. ஆவியில் உயிரோடு இருக்கிற மனுஷர்களுக்கு நிறைய சோதனை கஷ்டம் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இது எதுவுமே வராது. மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். மனுஷனுக்கு வர எந்த துன்பம் கஷ்டம் எதுவுமே வராது. ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து வருகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இதெல்லாம் வந்து யாருன்னா காயினுடைய சந்ததி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. மனசு விரும்புவதிலும் அதிகமாக நடந்து வருகிறது. கொடுமை பேசுகிறாங்க, இருமாப்பாய் பேசுகிறாங்க, தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. உலகத்தில் தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பணத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியும். பெருமை அகந்த ஆமா, அது கரெக்டு தான். ஆபேலுடைய சந்ததி சொல்லிட்டு இருக்குது. ஆகையால் 10 வசனம், ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். அப்படின்னா ஆபேலுடைய சந்ததியும் எந்த வழியாக இந்த மாதிரி துன்மார்க்கர்கள் எப்படி எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, எப்படி எப்படி பேசுகிறாங்க, எப்படி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஆபேலுடைய சந்ததி அனுபவிக்குது. ஆனால் எல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்குது. அப்படி அனுபவித்து அவர்கள் வர்றாங்க, தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக சுரந்து வரும். தேவனுடைய ஜனங்களுக்கும் தண்ணீர்கள் அப்படின்னா நித்திய ஜீவ தண்ணீர் உண்மையான ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்கிறார். அப்போ இந்த காயினுடைய சந்ததி என்னன்னு கேட்டிங்கன்னா மரண பரியந்தம் அவர்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ மரணம் தான் அதான் தடைசி, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீதிமானுடைய சந்ததிக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கொடுத்தாலும் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர்களை தேவன் பரிசோதித்து அவர்களை சரிப்படுத்தி அவர்களுக்கு மரணம் வந்தாலும் ஊர் தொழுதலில் நித்திய பங்கை ஆண்டவர் அவர்களுக்கு நியமிக்கிறார். யோபு 20:4-11 வரை. போதும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய கம்பீர சத்தம் குறுகினது. மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான், அதுக்கப்புறம் சந்தோஷம் போயிடும். அப்படின்னா யாரையாவது பரியாசம் பண்ணால் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் அவனுக்கு பெருமை வந்தால் அல்லது பணம் வந்தால் அல்லது ஏதாவது ஒரு காரியம் அவனுக்கு நல்லது நடந்ததுன்னா அந்த சந்தோஷம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கும். அப்புறம் முகம் பார்த்தீங்கன்னா வாடி போயிடும், அப்புறம் திருப்பி தூக்கம் வந்துடும். அது இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை. ஆண்டவர் பூமியில் வைத்த மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படியாக இருக்கிறது என்பதை நீர் அறியிறோம் அப்படின்னா மனுஷனை வச்ச நாள் முதல் அப்படின்னா காய் ஆபேலை கொள்ளும்போது அவனுக்கு எவ்வளோ நேரம் சந்தோஷம் இருந்திருக்கும், அந்த கொஞ்ச நேரம் தான் சந்தோஷத்திருக்கும், எப்படியோ நாம் கொண்டுட்டேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் வருத்தம் தான், துக்கம் தான். அதனால தான் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் எப்படி இருக்குது, துன்மார்க்கனுடைய கம்பீர சத்தம் குறுகினது, மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம். அப்போ அவன் எப்படி எப்படி மேலே வர்றான், அவனுடைய மேன்மை வானப்பறிந்த உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அப்படின்னா அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் என்ன அர்த்தம் யார் சொல்வாங்கன்னு பார்க்கலாம். யாராவது கொஞ்சம் சிந்திக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இல்லை, இங்கே தலை தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏதாவது ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் போது எதையாவது இடையில கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று ரெண்டாவது புரிஞ்சதுன்னா போதும், பாக்கியெல்லாம் தானாக புரிஞ்சிடும். அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் என்ன பாப்பா சொல்லு, மேகம் எப்படி இருந்து பார்க்கலாம், மேகம் மேகத்தை எப்போ பக்கத்தில் பார்க்கலாம், மேகத்தில் எப்போ பக்கத்தில் பார்க்கலாம், ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்கலாமா, ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்கலாமா, மேகத்தை பக்கத்தில் பார்க்கலாமா, ஃப்ளைட்டில் போகிறத பற்றி சொல்லியிருக்கு. அதான் மேகங்கள், தலை மேகங்கள் மட்டும் வெட்டினாலும். அப்படி ராக்கெட்டில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி அவன் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவனை எங்கே என்பார்கள், அவனை சொப்பனம் பார்த்து சொப்பனத்தை போல பறந்து காணப்படாமல் போவான், இரவில் தோன்றும் தரிசனத்தை போல பறக்கட்டிப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை அப்படின்னா திடீர்னு போகிறான், செத்து போயிட்டானா அவன் எடுத்து அவன் பார்க்க முடியாது. நல்லா அரசாங்கம் தான் எடுத்துக்கும். இன்றைக்கி அப்படி நிறைய பேர் என்னென்னமோ சேர்த்து வச்சு கடைசியில் அரசாங்கத்துக்கு தான் போய் சேரும். பேங்கில் காசு போட்டு வச்சு அதை எடுக்கிற கால் இல்லைன்னா அது அரசாங்கத்துக்கு தான் போய் சேரும். ட்ரெயினில் டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு பயணம் பண்ணாமல் எத்தனையோ ஒரு விட்டுருக்குறான், அதே கோடிக்கணக்கில் வந்து சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி வந்து அவன் ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை, அவன் பிள்ளைகள் எளிமையானவன் சகாயத்தை தேடுவார்கள். இப்படி நிறைய ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் போனவங்களுடைய பிள்ளைகள் எளிமையானவருடைய சகாயம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைக்குமா படிக்கிறதுக்கு, பழைய புஸ்தகம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி படிப்பாங்க. அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் ஏமாத்தினாவே என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டு அவனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவன் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிடுது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக செய்ய மாட்டார், அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். மனுஷனுடைய பாவம் ஒளிஞ்சு இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா எலும்பு. எந்த மருந்து கொடுத்தாலும் சிலவங்களுக்கு வியாதி சுகமே ஆகாது, கடைசியாக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, எலும்பில் இருக்கிற அந்த ஜூஸை வந்து பெரிய ஊசி போட்டு முதுகு தண்டு வடத்துலேருந்து எடுப்பாங்க, அந்த இதை எடுத்து டெஸ்ட் பண்ணால் போதும் அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு தெரியும். அந்த எலும்பில் இருக்கிற அந்த ஜூஸ் தான் மனுஷனுக்கு ரத்தத்தை உருவாக்குறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது, எல்லா இதையும் உருவாக்குறது. அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் தான் வந்து மனுஷனுக்கு முழு ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு நாளாக கொடுத்துட்ருக்கிறது. அது வந்து பாவங்களால் நிறையும் பொழுது மனுஷனுடைய வியாதி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்து கடைசியில் அவன் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாதபடி அவன் இறந்து போயிடுவான். அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதமும் அவன் அவனுடைய எலும்புகளில் தான் வாசம் பண்ணும், மனுஷனுடைய பாவமும் அவன் அவனுடைய எலும்பில் தான் வாசம் பண்ணும். உயிர் தெளிதலில் எலும்பை வச்சு தான் அவனுடைய நீதியும் அவனுடைய பாவமும் கணக்கிடப்படுகிறது. அப்படின்னா அக்னி நேரத்தில் போட்டால் நீதி இருந்ததுன்னா அக்னி நேரத்தில் போட்டாலும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீதி இருக்கிறவங்கள ஆண்டவர் கண்ணாடி கடலில் போட்டு அவங்க அவங்களுடைய நீதி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான கனிம பொருட்கள் அப்படின்னா தங்கம் வெள்ளி பொன்னு வைடூரியம் மாணிக்கம் லவங்கம் கோமேதகம் இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள்னாலான அந்த பவுடர்னாலாக இருக்கிற அந்த கலவையில் முக்கி ஆண்டவர் எடுக்கும்போது அந்த நீதி கீரியலுக்கு ஏற்றபடி அவங்க அவங்களுடைய எலும்புகளில் அது ஒட்டிக்கும். மற்றபடி பாவம் நிறைஞ்சிருந்ததுன்னா இந்த பாவம் நிறைஞ்சிருந்த எலும்பை கொண்டு போய் அக்னி நேரத்தில் போட்டால் அது அக்னி நேரத்தில் அப்படியே கிடைக்கும், அது வந்து சாம்பலாகாது, அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும். என்னென்னைக்கும் அவங்க நரகத்தில் இருப்பாங்க, இவங்க என்னென்னைக்கும் மோட்சத்தில் இருப்பாங்க. அப்படியாக மனுஷனுடைய பாவம் குடியிருக்கிற இடம் எலும்பு தான். யோபு 20:12-21 வரை. போதும், பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாக இருப்பதனால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி. அப்போ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எப்படி ஆரோக்கியம் வருது, எப்படி வந்து துன்மார்க்கனுடைய வியாதி வருது, அவனுடைய பேச்சு எப்படி மாறுது அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கார். நீதிமானுடைய வார்த்தையில் எப்படி அர்த்தமுள்ள வார்த்தைகள் வருது, ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் வருது, அல்லது வெள்ளிக்கொப்பான தங்கத்துக்கொப்பான அல்லது சம்மட்டிக்கொப்பான அல்லது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிற வார்த்தைகள் எப்படி வெளிப்படுது, அல்லது அர்த்தமில்லாத உபயோகம் இல்லாத வீணான வார்த்தைகள் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாக இருப்பதனால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்ப்புள்ளே வைத்து கொண்டிருந்தாலும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க துன்மார்க்க நீதிமான் என்ன பண்ணுவான், அவன் நீதியை அல்லது தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாயிலே இனிமையாக இருப்பதனால் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்ப்புள்ளே வைத்து கொண்டிருக்கிறான். துன்மார்க்கனுக்கு இதுதான், நீதிமானுக்கு இதுதான். அப்போ இவன் பொல்லாப்பை வச்சிருக்கிறான், அவன் நீதியை வச்சிருக்கிறான். இப்படி வச்சு கொண்டிருக்கும் போது அவன் போஜனம் அவன் குடலுக்குள் மாறி அவனுக்கு விரியன் பாம்புகளின் பீச்சாய்ப்போம். அவன் போஜனம் அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய ஆதாரம் எதையை வந்து வாயிலே இனிமையாக இருப்பதனால் அதை நாவின் கீழ் வைத்து சிந்திச்சு தியானிக்கிறானோ அதுதான் அவனுடைய போஜனம். பொல்லாப்பை வந்து சிந்திச்சு தியானிச்சானா பொல்லாப்பு தான் அவனுடைய போஜனம். நீதியை வந்து சிந்திச்சு தியானிச்சானா நீதி தான் அவனுடைய போஜனம். அப்படி மாறி அவன் குடலுக்குள் போய் அப்போ நீதி வந்து என்னாகும், அது நன்மையானதாக மாறும். தீமை என்னாகும், விரியன் பாம்புகளுடைய விஷம் போல மாறிடும். அவன் விரும்பின ஆசையை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அப்படின்னா பொல்லாப்பை வச்சு அவன் தேவையில்லாமல் காரியங்களை சிந்திச்சு இதெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ள கொண்டு போனான்னா அதை ஆண்டவர் வெளியே எடுத்துடுவார். அதே சமயம் நீதியாக இருந்தால் அது அவனுடைய இருதயத்திலே வாசம் பண்ணும், தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வேற எதையாவது கொண்டு போய் சிந்திச்சு தியானிச்சு உள்ள வச்சிருந்தானா அதை ஆண்டவர் எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கு முன்னால் வெளிப்படுத்திடுவார். விரியனின் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான், விரியனின் நாக்கு அவனை கொல்லும். என்ன அர்த்தம், யார் யார் வேணா சொல்லலாம். இந்த சரண் வந்திருக்கானா அல்ல, சரண் சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். தெரியுதா எந்த பாம்பு கடிக்குது, உறிஞ்சுவான், விரியன் நாக்கு அவனை கொல்லும். ஆனால் நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காரு, நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருக்க மாதிரி. ஆமாம், விரியன் பாம்புனா அப்படியே அமைதியாக படுத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் எந்திரிச்சது வேகமாக ஓடும். மருந்தே இல்லை, வைப்பர் விரியன்னா வைப்பர். விரியன் பாம்புனா அவனவுடைய சரீரம்தான் விரியன் பாம்பு. சரீரத்தில் இருக்கிற பாவ பிரமாணம் சுற்றி இருக்குத, அந்த பாவ பிரமாணம் பாம்பு மாதிரி ஒரு மனசனை சுற்றிட்டு இருக்கும். சுற்றி 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 அந்த பாம்புடைய வாயும் மனுஷனுடைய வாயும் ரெண்டும் ஒன்று தான். அவன் என்னத்தை சிந்திச்சு தியானிக்கிறானோ அதே வந்து அவனுக்குள்ள விஷமா மாறிடும். அவனுக்குள்ளேயே மாறி விரியனின் நாக்கு அவனை கொல்லும், அவனுடைய வாயே அவனுக்கு கெடுதலா மாறிடும். ஏன்னா தீமையை தானே சிந்திச்சு தியானிச்சு பேசி பேசி பேசிட்டு இருக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது தெரியாம எல்லாத்துக்கு முன்னால பேசும்போது அந்த மாதிரி தெரியாத வார்த்தைகளை பேசிடுவான், பேசி பேசி அவனுக்கு அவன் கேடு உண்டாக்கிடுவான். அதான் விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசம், தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பார்க்கவே மாட்டான். அப்போ நீதிமானுக்கு இதில் இருக்குது. அப்போ யாரு நீதியை வச்சிருந்தானா, தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் நீதிமான் பார்ப்பான், துன்மார்க்கன் பார்ப்பதில்லை. பொள்ளாப்ப தன் வாயில இனிமையாக வச்சுட்டு இருந்து சிந்திச்சு தியானிக்கிறவன் தேனும் நெய்யும் ஓடும் வாக்கியாளர்களை பார்க்க மாட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாயில இனிமையாக இருந்து சிந்திச்சு தியானிக்கிறவன் தேனும் நெய்யும் ஓடும் வாக்கியாளர்களையும் ஆறுகளையும் அவன் பார்ப்பான். அப்போ விரியன் பாம்பு விஷத்தை குடிப்பான். அப்படின்னா அவன் என்னென்ன சிந்திச்சு தியானிச்சுட்டு இருக்கானோ அதே அவனுடைய ரத்தத்தோட ரத்தமாக மாறி அது சரீரத்துக்குள்ள பிரவேசிச்சு பேசும்போது அந்த கசப்பான வார்த்தைகள் வெளியே வந்து தன்னையே அது கரப்படுத்திடும். மற்றவங்களுக்கு முன்னால் நம்முடைய நாக்கு நம்மளை குற்றவாளியாக தீர்த்து அது வந்து விஷம் போல வார்த்தைகளை அதை கக்கிடும். அதனால் தேவனுடைய வார்த்தையை இனிமையாக வச்சு சிந்திச்சு தியானித்தோம்னா அந்த விரியனின் பாம்பை அந்த பல்லை வந்து என்ன பண்ணலாம், என்ன பட்டை தீட்டப்படாத அல்லது இல்லை இல்லை அது பாம்புடைய பள்ளம் வந்து அடிக்கடி மழுக்கி விடணும். மழுக்கி விடலன்னா என்ன ஆகும், அது வந்து கடிச்சிடும். அதனால் வந்து அந்த விரியனின் பாம்பு வந்து நம்முடைய சரீரத்தில் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருக்கும். அதனால் பல்ல அப்பப்போ தீட்டி தீட்டி அதை கடிக்காதபடி மற்றவங்களை கடிக்காதபடி சில டைம் நம்மளையும் கடிக்க சில டைம் அடுத்தவங்களையும் கடிச்சிடும். அந்த மாதிரி கடிக்காதபடி அந்த பல்ல வந்து அடிக்கடி ரம்பம் வச்சு தீட்டிட்டு மழுக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போதான் வந்து அது வந்து கடிக்காது. அல்ல அது இல்லை அது இல்லை ஆ தடை கட்டாத பாம்பு ஆ கரெக்ட் ஆ பாருங்க கரெக்டாக வந்துருச்சு அளப்பு வாயா தடை கட்டாத பாம்பு அப்படின்னா பல்ல வந்து இங்கிலீஷில் வந்து சாமிங் த டீத்துன்னு போட்டிருக்கு. அது வந்து அந்த பல்ல வந்து அடிக்கடி தேய்ச்சி விடணும். ஏன்னா நம்ம பேசுறதுல என்னென்ன தவறு இருக்குதுன்னு பார்த்து அடிக்கடி சிந்திச்சு தியானிச்சு நம்ம வாயை கட்டணும், தடை கட்டணும். அப்படின்னா கடிவாளம் போடணும், இல்லாட்டினா நம்மளையும் கடிக்கும் அடுத்தவனையும் கடிக்கும். அப்படி இருக்கிறவங்க தேவனுடைய தேனும் நெய்யும் ஓடும் வாழ்க்கையாளர்களையும் ஆறுகளையும் பார்ப்பார்கள். தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அப்படின்னா துன்மார்க்க என்னத்தான் சேர்த்து வச்சிருக்கானோ அது எல்லாத்தையும், அதெல்லாம் யாருடைய பொருள், ஆண்டவருடைய பொருள். ஆண்டவர் கொடுக்கலைன்னா அது திரும்ப கொடுக்க வேண்டியது வரும். அரசாங்கத்துக்கு கொடுக்காம ஏமாத்தி ஏமாத்தி வச்சிருந்தாலே இந்த உலகத்தில் அரசாங்கம் தேடி பிடிச்சிருது. அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த பொருளை ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகுது, ஆண்டவர் அதை திரும்பி கேட்குறாரு. அவன் திரும்ப கொடுக்கறது அவன் ஆஸ்திக்கு சரியாக இருக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, மிலிட்டரியில் வேலை செய்கிறவங்க போலியான சர்டிஃபிகேட்டு கொடுத்து அல்லது ஜாதி போலீஸ் சான்றிதழை கொடுத்து வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர்ட் ஆனால் கூட அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க, எவ்வளோ பென்ஷன் வாங்கினாங்க எல்லாத்தையும் கவர்மெண்ட் திரும்பி எடுத்துரும். ஏன்னா வேலைக்கு சேரும்போது போலியான சர்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தான் அப்படின்னு நிறுவனம் ஆச்சுன்னா அவனுடைய ஆஸ்தி முழுவதும் அரசாங்கம் ஜப்தி பண்ணிடும். இன்றைக்கி அந்த சட்ட நடைமுறையில் இருக்குது. அப்படியாக உலகமே இப்படி செய்யும்போது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொடுக்குற துரிய கணம் மைமை செலுத்தாமல் போகும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அவன் சேர்த்து வச்சதுக்கு சரியாக இருக்கும், அவன் வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் ஆவான். அவன் திரும்ப கொடுக்கறது அவன் ஆஸ்திக்கு சரியாக இருக்கும், அவன் கழி கூறாது இருப்பான். அப்போ துன்மார்க்குடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் அவனுக்கு இல்லாமல் போயிடும். அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. என்னென்ன ஆசை வச்சிருந்தானோ அது ஒன்றுமே இருக்கிறதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியானதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. அவன் போஜனனா அவனுடைய இருதயத்துக்கு விருப்பமான ஆகாரம் ஒன்றுமே இருக்க போகிறதில்லை. அதனால் அவனுக்கு ஆசைங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இருதய வெறுமையானதான் என்னாகும், அவ்வளோதான் இந்த உலகத்தில் அவன் பைத்தியம்தான். யோபு 20:22-29 போதும். அப்ப இங்க எல்லாம் துன்மார்க்கனுக்கு வர்ற நியாய தீர்ப்பு வந்துதான் ஆண்டவர் சொல்றார். அது எப்ப நியாய தீர்ப்பு வருதுன்னா, அவன் வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுளம் உண்டாகும். அப்பதான் அறகுறையுமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கிறான். முழு சேர்த்து மனசு நிம்மதி அடைஞ்சிருச்சு, என் ஆத்மாவே நல்லா தானியமெல்லாம் வளர்ந்துருக்குது, எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி பெரிய பண்டகசாலையா கட்டி எல்லா தானியத்தையும் அதுல சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆத்மாவே நீ வந்து நல்லா நிம்மதியா சாப்பிடுன்னு சொல்லி சொல்லும்போது தான் ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும். ஆமா, அப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னால சொல்லல, அவன் சொல்றான் நிறைய வளைஞ்சிருக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிருவேன். அப்போ மனுஷனுக்கு போதும், இந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டான், தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு போதும்னு சொல்லி மனுஷன் என்னைக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறானோ அன்னைக்குதான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. வியாகுளம் உண்டாகுது, சிறுமைப்படுகிற ஒவ்வொருவனுடைய கையும் அவனுக்கு மேல் வரும். சிறுமைப்படுகிறேன்னா ஏழையா இருக்கிறவன் எப்படி திருடலான்னு பார்ப்பான். திரும்பவும் தன் என்ன சாப்பிடலாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவன் மேல நியாய தீர்ப்பு விடும்போது அவன் சாப்பிடும் போதே அவனுக்கு நியாய தீர்ப்பு வருதாமா பாருங்க. அவன் சாப்பிடும் போது எப்படி நியாய தீர்ப்பு வரும், அவன் போஜனம் பண்ணுகிற அதை அவன் மேல் சொரிய பண்ணுகிறார் எப்படி பாப்பா சொல்லு, சாப்பிடும் போது எப்படி நியாய தீர்ப்பு வரும். கரெக்ட், ரொம்ப பெருத்து பெருந்தினால ஆசைனால கொடுத்ததை பட்சித்து ரொம்ப முரட்டாட்டம் பண்ணி வாங்கி சாப்பிட்டதுனால உடனே நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா இங்க எப்படி நியாய தீர்ப்பு வருதுன்னா, ஐயோ இது சாப்பிடாதீங்க சுகரு, ஐயோ இது சாப்பிடாதீங்க இது டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கட்டே இல்ல, ஆனா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது. கஷ்டம் அன்னைக்கு கஷ்டம், இன்னைக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ சாப்பிடாது ஆயிப்போச்சு. அதான் சாப்பிடும்போது ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்புகிறார். அப்புறம் இருப்பு ஆயத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை உருவையும். நியாய தீர்ப்புக்கு தப்பி எந்த வழியில் ஓடினாலும் முடியாது. இரும்பு ஆயுதான், உருக்குவில்லு, உருவின பட்டயம், மின்னுகிற அன்பு, அப்படி நிறைய என்னென்னமோ ஆண்டவர் போட்டு ஆண்டவர் நியாய தீர்ப்பு முழுவதும் நியமிச்சிட்டார். எந்த விதத்திலையும் அவன் தப்பிக்கக்கூடாதுன்ட்டு. அவன் ஒழிக்கும் இடங்களில் காரியங்கள் அடங்கியிருக்கும், அவியாத அக்னி அவனை பட்சிக்கும், அவன் கூடாரத்தில் நீதியா இருப்பவன் தீமை அனுபவிப்பான். அவன் வீட்டில் இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் தீமை வருது, வேலைக்காரன் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வருது. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும், அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவனுடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவன் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு. அப்போ நீதிமானாக இருந்து தேவனுடைய காரியங்கள் உண்மையாக இருந்தானே ஆச்சு. இவன் பலிபீடத்துக்கிட்ட வராமல் இருந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகாமல் இருந்தானும் தப்பிச்சான். இவன் என்ன பண்ணடானா, பலிபீடத்துக்குள்ளேயும் போகிறான் தேவாலயத்துக்குள்ளேயும் போகிறான், எல்லாம் பண்ணி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் பறையும் சொல்கிறான், ஆண்டவருடைய வசனத்தையும் வாசிக்கிறான், எல்லாம் செய்கிறான். அதனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கொடுமையாக வருது. யோபு 21:7-13 வரை.
அவர்கள் பிள்ளைகள் சிந்தித்து விளையாடுகிறார்கள், அவர்கள் பம்புகையும் சுரமணலையும் எழுத்து பாடி கிண்ணறத்தினால் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வ செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனம் பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள்.
போதும் போதும். துன்மார்க்கோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வந்ததுக்கப்புறம் நல்லா அவங்க பிள்ளையா கண்களுக்கு முன்பாக இது விளையாடலாமா, ஸ்விம்மிங் பூல் போகலாமா, அங்கே போகலாமா, கிட்டார் வாங்கலாமா, வயலின் வாங்கலாமா, அந்த ஹோட்டலுக்கு போகலாமா, அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இங்கே போய் பிள்ளைய மந்தைய போல் குதித்து விளையாடுறாங்க. கடைசியில் என்னாச்சு, பிள்ளைகளும் போய் இவங்களும் போய் மொத்தமாக பாதாளத்தில் போய் இறங்குறாங்க. டைட்டானிக் கப்பல் மாதிரி, நிறைய பேர் இன்றைக்கி டைட்டானிக் கப்பல் மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து கூடமாக கும்மாளம் அடித்து எல்லாம் போய் பாதாளத்தில் இறங்குறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறவர்களுக்கு துன்ப கஷ்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களை பரீட்சித்து அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை நீதிமான் ஆக்கி அவர்களை முடிவிலே பல்லவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவர்களை தேவன் யார், ஜெபம் பண்ணுவதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், அவர் வான மண்டலங்களை உள்ளாகுகிறார், அவர் எப்படி நம்மளை பார்க்க முடியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாக இருந்து தேவையில்லாத எல்லா காரியங்களையும் செஞ்சால் இந்த அரசாங்கமும் பிடிக்கும், ஆண்டவரும் பிடிப்பார். அதனால் இப்போ நம்ம நாட்கள் இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கும், பரலோகத்திலையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தேவன் யாரும் நம்ம வாழ்க்கையில் கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்கக்கூடாது. அவர் பரமண்டலத்தில் உழகிறார், அங்கிருந்து எப்படி நம்மளை பார்க்க முடியும், அவருக்கு நம்மளுக்கு மேகங்கள் மறைவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. இப்படியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்மளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்தார், தேவன் நம்மளை எந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைமையிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டார் என்கிறதை நினைத்து இன்றைக்கும் நாம் நம்முடைய உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். பூமியிலே நம்மளுக்கு மரணம் நேரிட்டாலும் பரலோகத்திலே நம்மளுக்கு நித்திய ஆசீர்வாதம் உண்டு. அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.